الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذ قالوا ليوسف اخوه احب الى ابينا منا ونحن عصبه ان ابانا لفي ضلال مبين وقال سبحانه وتعالى ايضا فلن تستطيعوا ان تعدلوا بين النساء ولو حرصتم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اعدلوا بين ابنائكم وعدلوا بين ابنائكم رواه احمد அளவற்றும் நிகரில்லா அன்பாலுமாக இல்லாமல் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழிசொறி கொடுத்தவன் அவனுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சாபிஊன்கள், தபவ சாபிஈன்கள், இன்று வரை அன்னாரின் லட்சிய பாதையில் இவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு ஜுமா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். இவைகளெல்லாம் செய்யக்கூடாது, தகாது, வேண்டாம் என்று எம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் மிக அவசரமாக அப்புறப்பட்டு உண்மையான தக்குவாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதற்கே எனக்கும் எனது மனைவி மக்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் குடும்பத்தினர், இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிம் அல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹத்தான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இத்தைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன், 4300 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை இன்றும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குடும்பத்தை பொருந்திக் கொண்டதின் மூலமாக கயாமத் நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை ஞாபகப்படுத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு அமலே, ஒரு இபாதத்தை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு பிள்ளை குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்ற இந்த நாட்களில், இந்த வேளையில், சென்ற ஒரு மாதத்துக்குள் சுமார் 3 குழந்தைகள் பெற்றோர்களினால் இந்த நாட்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இறைவர் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கலிமா சொன்ன முஸ்லீம்களுடைய குழந்தைகள் பெற்றோர்களால் விரும்பியோ விரும்பாமலோ, தவறுதலாகவோ அல்லது பெற்றோர்களுடைய நடத்தை, அவர்களுடைய பிழையான நடத்தையின் மூலமாக 3 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவங்களில் மிக மனதை உருக்கிய ஒரு சம்பவம் தான் மொனராகலையில் நடைபெற்ற சம்பவம். அது என்ன, எல்லோரும் பத்திரிகையில் நாங்கள் படித்திருப்போம். ஒரு 6 வயது சிறுமியை தனது உடன் பிறந்த ஒரு சகோதரி, 13 வயது சிறுமி, அந்த சிறுமி தனது தங்கச்சியை, தங்கையை கூட்டிக் கொண்டு சென்று கத்தியால் தாறுமாறாக சுமார் 6 குத்துக்கள் குத்தி கொண்டிருக்கிறார். கொல்லப்பட்ட சிறுமியின் வயது 6, கொன்ற அந்த கொலை வெறி பிடித்த சிறுமியின் வயது 13. கண்ணியமான சகோதரிகளே, பெரியோர்களே, 13 வயது என்பது அது எப்படிப்பட்ட வயது? சமூகத்தை படிக்க வேண்டிய வயது, சமூகத்துக்குள்ளே காலடி வைக்க வேண்டிய வயது,
அப்பொழுதுதான் சமூகம் என்றால் என்ன என்று விளங்க ஆரம்பிக்கும் வயது. அது கொலைபெறி பிடித்த அது வயது அல்ல. அந்த வயது அன்பு, பாசம், மரவணைப்பு, இரக்கம் என்பவற்றை சுமந்த வயது. அந்த 13 வயதுக்கு பின்னால் தான் சமூகத்திலே குரோதத்தை படிக்க போகிறாள், கல் நெஞ்சத்தை படிக்க போகிறாள், வெறுப்பை படிக்க போகிறாள். ஆனால் அந்த 13 வயதிலே இந்த கொலைவெறி அந்த சிறுமிக்கு வந்திருக்கிறது என்றால் அது எப்படி ஏற்பட்டது என்பதை அது ஒரு முஸ்லிமான குடும்பம், ஒரு முஸ்லிமான தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைகள் என்ற அடிப்படையில் அதனை ஆய்வு செய்வது கட்டாயமாக இருக்கிறது. நாம் எல்லாம் குழந்தை பெற்றிருக்கிறோம், குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்கு தப்பு செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. முன்பைய காலம் மாதிரி அல்ல இந்த காலம். இன்று சிரிப்பதற்கும் 3 வருஷம் டிப்ளமா இருக்கிறது. எப்படி சிரிக்க வேண்டும்? சைக்காலஜியில 3 வருடங்கள் ஸ்மைல பத்தி டிப்ளமா இருக்கிறது, டிகிரி இருக்கிறது. இப்படி உலகம் உயர்ந்த இந்த காலத்திலே இது போன்ற ஒரு பெரிய ஒரு தவறு நடைபெற்றிருக்கிறது என்றால் இதனை ஆய்வு செய்வது எங்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த குழந்தையை கைது செய்ததன் பின்னால், அந்த சிறுமியை கைது செய்து விசாரித்த பொழுது, அந்த கொலைவெறித்தனம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் விரும்பி செய்யவில்லை, ஆனால் தனது தங்களுடைய நடத்தையினால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போது அந்த குழந்தை சொல்கிறது, அந்த சிறுமி பேசுகிறது, எனது தாய் வெளிநாட்டிலே இருக்கிறார், நாங்கள் வாப்பாவோடு வாழக்கூடியவர்கள், வாப்பா என்னோடு இரக்கமே இல்லை, என்னோட தங்கச்சியோடு தான் இரக்கமாக இருக்கிறார். ஒரு நாள் வாப்பா பஜாருக்கு சென்று விட்டு வரும் பொழுது வானொலிப்பட்டு கீழே மேலே இருந்து கீழே விழுந்திருக்கிறது. வாப்பா வந்து என்னிடம் ஒன்றும் கேட்கவில்லை, என்னை அடி 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 என்று அடித்தார். ஆனால் அது அந்த தங்கை மேலே ஏறி கீழே விழுந்ததினால் தான், வானொலி பெட்டி கீழே விழுந்ததினால் யாரின் மூலமாக விழுந்தது? எனது தங்கையின் மூலமாக. ஆனால் என்னை தாறுமாறா அடுத்து என்னை தண்டித்தார்கள். பொறுத்து கொண்டேன். இன்னும் ஒரு முறை பஜாருக்கு சென்று வந்தார். வரும் பொழுது ஸ்வீட் நாங்கள் கொண்டு வருவோம், எப்பளை கொண்டு வருவோம், தொபியை கொண்டு வருவோம், சாக்லேட்டை கொண்டு வருவோம், பிஸ்கட்டை கொண்டு வருவோம். நாங்கள் சாதாரண விஷயம் நாங்கள் நீக்கக்கூடிய விஷயம்தான் இது. 2 பார்சல் கொண்டு வந்து எனது தந்தை தங்கைக்கு தங்கச்சிக்கு பெரிய பார்சலை கொடுத்து விட்டு எனக்கு சின்ன ஒரு பார்சலை தந்தாங்க. இந்த நேரத்திலும் எனது வாப்பா நிரூபித்து விட்டார், என்னோடு பாசம் இல்லை, என்னோடு இரக்கம் இல்லை என்று. 3வது தடவையாக எனது தாய் டெலிபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், எனது மூத்த மகளை அவசரமாக ஒரு லேடிஸ் மதரசாக்கு போட்டு போர்டிங் ஆகி அந்த பிள்ளையை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். உண்மையிலே பெற்றோர்கள் இதை அவர்கள் உள்ளத்திலே வேறுபாடு காட்டவில்லை. குழந்தை உணர்கிறது, நான் பாதிக்கப்படுகிறேன், என்னை வித்தியாசமாக பார்க்கிறார் என்று அந்த குழந்தை உணர்கிறது. தாய் கோல் பண்ணிய நேரத்திலே மகள் கிட்டே இருந்து கேட்டுக்கொண்டு தனது வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார், எப்படியோ தங்கையை வீட்டிலே வைத்து விட்டு என்னை உம்மாவையும் வாப்பாவை விட்டு பிரிப்பதற்கான சதித்திட்டம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. எனவே இதெல்லாம் இந்த தங்கையின் மூலமாக அல்லவா நடக்கிறது என்று அந்த 6 வயது சிறுமியை கூட்டிக் கொண்டு போய் வீட்டுக்கு பின்னால் வைத்து, கண்ணியமான சகோதரர், ஒரு பூனையை குத்த விரும்புவோமா நாங்கள்? ஒரு நாய் ரோட்டிலே அடிபட்டு கிடக்கிறது, மனசுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பூனை அடிபட்டு கிடக்கிறது, ஒரு காகம் துடிதுடித்து சாகிறது, அதனை பார்த்துக் கொண்டிருக்க எங்களுக்கு முடியாது. நாம் எத்தனையோ விஷயங்களை பார்த்தவர்கள். அந்த சிறுமி எப்படி, அந்த சிறுமி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாள். ஒரு குத்தல்ல, 2 குத்தல்ல, 6 தடவைகள் திருப்பி திருப்பி தன்னோடு பிறந்த ஒரு குழந்தையை, பிறந்த ஒரு சகோதரியை குத்தி கிழிப்பதாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு கொலைவெறி அந்த அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வீட்டிலே எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கிறோம். இவன் சின்ன பிள்ளைதானே, நாங்கள் வேறுபாடு காட்டுவது கிடையாது. ஏன்? நாம் பெற்றெடுத்த குழந்தை அல்லவா. எங்களுடைய செயற்பாடுகளினால் அந்த குழந்தைகளுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் உணராமல் இருக்கிறோம். ஒரு குழந்தை கொண்டை செய்யும் பொழுது மறு குழந்தை எதிர்பார்க்கிறது, இதே போன்று இணக்கம் செய்ய வேண்டும், இதே போன்று சாயனுக்கு செய்ய வேண்டும், இதே போன்று தங்கச்சிக்கு எப்படி செய்கிறாரோ, தம்பிக்கு எப்படி செய்கிறார்களோ, அதே போன்று என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதனை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. சாதாரணமாக அன்றாடம் எங்களுடைய வீட்டிலே நடக்கிறது. அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு படிப்பினை ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் இந்த தலைப்பில் ஒரு பள்ளிவாசலிலே ஹுத்பா செய்ய வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை காலையிலே அறையிலே உட்கார்ந்து புத்தகங்களை கிதாபுகளை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி மூத்த மகனுக்கு சொல்றார், ஏழாம் வகுப்பு படிக்கிறார், மகனே சொக்ஸ போட்டுட்டாய், நீ ஷூவை போட்டுக்கோ, அவசரமா ஷூவை போடு, பார்த்துக் கொண்டிருக்கிறாய், வேன் வர பார்க்குது என்று சொன்ன பொழுது ஏழு வயசு பொடி என்ன தெரியுமா சொல்றான், உம்மா நான் உங்களோட புள்ளதானே, அல்லாஹ் ஏதோ அந்த நேரத்திலே ரெண்டு மூணு வாரங்கள் இருக்கும் அந்த நேரத்திலே எனக்கு காட்டுகிறான், இதற்கு முன்னால் நடந்திருக்கும் நான் அந்த உணர்வு உணர்ந்திருக்க மாட்டேன், நானும் உங்களோட புள்ளதானே, தம்பி முதலாம் வகுப்பு படிக்கிறார், ஷூவை போட்டு கட்டி விடுறார் தாய், இவன் கேட்கிறான் நானும் உங்களுடைய பிள்ளை தானே, ஏன் தம்பிக்கு மட்டும் ஷூவை போட்டு கட்டி விடுறீங்க, எனக்கும் அப்படி செய்யுங்க என்று சிலை மாறி நிற்கிறான். அப்ப அந்த சம்பவத்தை நான் வீட்டுல பேப்பரை படிச்சு காட்டின அடுத்த நாள் உடனே ஒன்றும் சொல்ல இல்ல, கூப்பிட்டு ஷூவை போட்டு கட்டி அனுப்புறான். கண்ணியமான சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் எல்லாருடைய வீட்டிலும் இது நடக்கிறது. அதற்காக வேண்டி 20 வயசுக்குள்ளே கூப்பிட்டு கலச உட்பாட்ட போவானாம், விளங்கிக் கொள்ள வேண்டும். சின்ன வயது சாதாரணமாக 15 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் இந்த உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர்கள் சிறுவர் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை ஒரு மேசைக்கு மேலால் ஏறி நிற்கிறது, பாடசாலையாக இருக்கட்டும், மதரசாக்களாக இருக்கட்டும், மக்தபுகளாக இருக்கட்டும், ஏனைய நிறுவனங்களாக இருக்கட்டும், ஏன் எங்களுடைய வீட்டிலாக இருக்கட்டும், ஒரு குழந்தை ஒரு மேசைக்கு மேலால் ஏறி நிற்கிறது. அந்த குழந்தையை நீங்கள் பார்த்து கீழே இறங்குடா என்று சொல்வீர்களானால் அவனுடைய எதிர்கால வாழ்வின் முன்னேற்றத்தில் ஒரு படி குறைந்து விடுமா? என்ன செய்ய வேண்டும்? சேரை போட்டு மகனே இதிலே நீ உட்கார் என்று சொல்ல வேண்டும், கீழே இறங்கு என்று சொல்லக்கூடாது என்று இன்றைய சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். எந்த அளவு நாங்கள் பக்குவமாக நடக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் எப்படி நடக்கின்றோம்? அன்றாடம் வீடுகளிலே பல தவறுகள் நடக்கின்றன எங்களினால். குழந்தை எதிர்காலத்திலே கல்வனாக கழவனாக சமூக துரோகியாக மாறுகிறார் என்றால் அது பெற்றோருடைய குற்றமாக இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸு அஸ்ஹாபஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களோடு உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஜாஅ ஸபியுன் ஹத்தந்தஹ இலா அபீஹி ஃபீ நாஹியத்தில் கௌம், அந்த நேரத்திலே ஒரு சிறிய பிள்ளை வருகிறது, ஒரு சிறிய குழந்தை வருகிறது தனது வாப்பாவிடத்திலே வருகிறது. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சஹாபி ஒரு மூலையிலே உட்கார்ந்திருக்கிறார், அவரிடத்திலே அந்த குழந்தை வருகிறது. அந்த குழந்தையை எடுத்து ஃபமஸஹ ரஸஹு வஅக்ஹதஹு ஃபீ ஃபஹதிஹில் யும்னா, அந்த குழந்தையை அழைத்து தலைக்கு மேலால் கையை தடாவி தலையை தடாவி தனது வலது பக்கத்திலே காலிலே உட்கார வைக்கிறார். பலபிச கலீலன் சிறு நேரம் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஜாஅத் இம்ராஅத்துன் இஜாஅத் இப்னத்துன் லஹு ஹத்தந்தா இலா அபிஹா, ஒரு மகள் வருகிறது, சின்ன பிள்ளை, அதே வயது சிறிய குழந்தை வருது வாப்பா கிட்ட, பார்த்த அதுவும் அவரோட புள்ளதான். அந்த குழந்தையை எடுத்து பமஸஹ ரஸஹ தலையை தடாவி வஅக்அதஹா ஃபில் அர்ல், அந்த குழந்தையுடைய தலையை தடாவி கீழே உட்கார வைக்கிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம். இங்க அப்பாவோட பிள்ளை வந்தீங்க, ஒரு பிள்ளை தாஞ்சிக்குது, ஒரு பிள்ளை அங்கிக்குது, இது சாதாரண விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், முகம் மாறிவிட்டது, நியாயமில்லாத வேலை நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் லுக்ரா, ஏன் அந்த குழந்தையை எடுத்து இந்த பகுதியிலே வைத்து விட்டு மற்ற குழந்தை ஏன் கீழே உட்கார வைத்தீர்கள், அடுத்த பகுதி என்ன நடந்து விட்டது, அடுத்த பகுதியிலே உட்கார வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது உடனே அந்த சஹாபி அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து மறுபக்கத்திலே உட்கார வைத்த பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஆன அதல்த, சோழரே இப்பொழுதுதான் நேர்மையாக அறிந்து கொண்டீர், இப்பொழுதுதான் நேர்மையாக அறிந்து கொண்டீர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சைக்காலஜிகள், இந்த உளவியல்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. 1400 வருடங்களுக்கு முன்னால் குழந்தைகளுடைய உணர்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனையும் அந்த குழந்தைகள் உணர்கின்றன. என்ன வாப்பா என்ன தூக்கி மடியில வச்சு கொண்டாரு, நான் அவைய தம்பியை தூக்கி அதாவது தம்பியை தூக்கி மடியில வச்சுக்கொண்டு என்ன கீழே உட்கார வைத்தார் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு வருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்நாளில், எங்களுடைய இந்த அன்றாட வாழ்வில் இது போன்ற எத்தனை விடயங்கள் நடைபெறுகின்றன. வாகனத்தில் போகின்றோம், ஒரு மகன் ஆசைப்படுறான் முன்னு உட்காரத்துக்காக வேண்டி, அவரை உட்காரத்தி நீ பின்னே போடா என்று விரட்டி விடுகின்றோம். மோட்டார் சைக்கிளில் செல்கின்றோம், பிள்ளைக்கு ஆசை ஆயிக்குது முன்னு உட்காரம் என்று, சின்ன 1 வயசு 2 வயசு வித்தியாசம், ஆனா ஒரு புள்ள அலால தள்ளி ஓட்டு இந்த பிள்ளையை நாங்கள் வச்சுக் கொள்கிறோம். இது குழந்தைகளுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சம்பவத்தை பாருங்கள், கீழே உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பிள்ளையை தனது காலில் வைத்து விட்டு மறு பிள்ளையை பக்கத்தில் வைத்து அழைத்துக் கொள்கிறார். இது ஒரு தவறான விஷயம் அல்ல, இது ஒரு தவறான விஷயமாக இந்த இந்த மூளைக்கு படாது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள், இது அநீதமான செயல், இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குழந்தைகளுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிமாருக்கு மத்தியில், நானா தம்பிமாருக்கு மத்தியில் பிணக்குகளும் பிரச்சனைகளும் உண்டாகி இருக்கிறது. 75 வீதமானது வாப்பா நடந்து கொண்டது. மகன் நல்லா நடந்து கொள்கிறான், சின்ன புள்ள நல்லா நடக்கிறார், நல்ல மூத்தமான் என்ன பேச்ச கேட்கிறான், எனக்கு நல்ல பெயரை வாங்கி தருகிறான், சமூகத்தில் நல்ல பெயரை வாங்கி தருகிறான். அவன் மோசமானவன், சொல் பேச்சு கடக்கம் இல்லாதவன் என்பதனால் கொடுக்கின்ற சொத்துக்களிலும் அநீதமாக கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு மாறி, இந்த பிள்ளைக்கு ஒரு மாறி. அன்றாடம் பார்க்கிறோம், பேர பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு மாறி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாறி, மகளிட பிள்ளைக்கு ஒரு மாறி, மகண்ட பிள்ளைக்கு ஒரு மாறி. இவைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னார்கள், அதிலும் பைனா அபுனாய்க்கும், உங்களுடைய ஆண் மக்கள் விசேஷமாக ஆண் மக்களுடைய விஷயத்திலே நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொத்துக்களை கொடுக்கின்றோம், செல்வங்களை கொடுக்கின்றோம், அது பெரிய விஷயம். வீட்டுக்கு வரும் பொழுது ஏதாவது வாங்கி வருகிறோம், அப்பாமார் வாப்பாமார் வாங்கி வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்கு 2 டொப்பின்னா மத்த பிள்ளைக்கு ஒளிச்சு இன்னொரு டொப்பியை கொடுக்காதீங்க. இன்று நடக்கிறது, ஒளிச்சு கூப்பிட்டு இங்க தின்னுட்டு போன் அனுப்புறார்கள். மேல வாப்பாய்க்கிறாங்க, உம்மா அப்பாவும் உம்மாவும் வாப்பாமாவும் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறோம், மெதுவா மேல கூட்டு போயிட்டு கொடுத்து வாயத்தொலைச்சி அனுப்பியாச்சு. இதனை அறிந்து கொண்டால் அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே 2 விதமான தீங்குகள் ஏற்படும். ஒன்று, அந்த சகோதரோடு குரோதம் ஏற்படும், உன்னோடு அன்பாக இருக்கிறார்களா, அந்த கோபம் அவர்கள் மீது வரும். இரண்டாவது, அவருடைய உள்ளத்தில் குரோதம் வளர ஆரம்பிக்கும். கண்ணியமான சகோதரிகளே, பெரியோர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நாங்கள் நீதியாக நடக்கின்றோம், நேர்மையாக நடக்கின்றோம், அதனை குழந்தைகள் தப்பாக விளங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தப்பாக விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, எங்களுடைய நடத்தைகளில் அநீதம் செலுத்தக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நீதமாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய உலகத்திலே, உலக ஆட்சியிலே சஹா குலபாக்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆட்சியாளர், உலகமே போற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். அவர், அவருடைய பிள்ளைகள் 10-12 பேர்கள் இருந்தார்கள். ஒரு குழந்தையோடு, ஒரு கடைசி மகனோடு சரியான இணக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு தலைவர் அந்த மகனை எடுத்து அணைக்கிறார்கள், அணைத்து வச்சு சொல்கிறார்கள், யா புலான் மகனே, உன்னோடு மிக இரக்கம் இருக்கிறது, நான் உன்னை மிக நேசிக்கிறேன். ஆனால் சொல்கிறார்கள், உன்னோடு இரக்கம் என்பதற்காக உனது சகோதரர்களை விட உனக்கு ஒரு பிடி சோறாவது, ஒரு பிடி கவலம், ஒரு கவலம் உணவாவது உனக்கு நான் அதிகமாக தந்துவிட மாட்டேன். அது அநீதமான செயல், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மகனை என்று. மகனை கூப்பிட்டு செல்கிறார்கள் என்றால் அந்த அரசன் அரசனாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே நீதி நேர்மை நியாயம் இருக்க வேண்டும் என்பதை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹிலேயே மிக தெளிவு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, திருக்குர்ஆன் சொல்கிறது, யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். தனது மகன் யூசுப் அலி இஸ்லாம், அதே போன்று புனியாமீன், இருவர் ஒரு மனைவியுடைய குழந்தைகள், மற்றவர்கள் மற்ற மனைவியுடைய குழந்தைகள். யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்திலே, நான் நினைக்கிறேன் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும், அவர் ஒரு சம்பவம் எழுதியிருந்தார். அது இரண்டு வாரங்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே என்ன எழுதியிருந்தார், யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் அநீதமாக நடந்ததினால் தான் அந்த சகோதரிகளை எடுத்து பால்கணத்திலே போட்டார்களாம். கண்ணியமான சகோதரர், அவர் அநீதமாக நடந்தால் அவர் நபித்துவத்துக்கு தகுதியற்றவர். அநீதமாக நடக்கவில்லை, இந்த எங்களுடைய வழக்கத்திலே ஒரு சின்ன புள்ளன்னா கொஞ்சம் அலும் மடம் பிடிக்கும், பெரிய பொடியும் அலமாட்டான், எனவே ஒன்று அதிகமாக கொடுக்கிறது, கொஞ்சம் தூக்கி அணைச்சி ஒரு முத்தம் ஒன்று கொடுக்கிறது, அணைத்துக் கொள்வது, இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் மற்ற குழந்தைகள் அதனை பார்த்து பிழையாக புரிந்து கொள்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நபி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே அந்த ஆபத்துக்களை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி தான் அடுத்த சகோதரர்களை பார்த்து பிழையாக விளங்கிக் கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், யூசுபும் அவருடைய சகோதரனும் அஹப்பு இலா அபீனா மின்னா, எங்களுடைய வாப்பாளத்திலே மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். வாப்பா அவங்க ரெண்டு பேரோடு தான் இரக்கமாக இருக்கிறார்கள். நாங்கள் பலசாலிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள், குடும்பத்தை காக்கக்கூடியவர்கள், விசுவாசமாக நடக்கக்கூடியவர்கள், இப்படி இருந்தும் கூட சகோதரர்களோடு தான், அந்த இருவரோடு தான் வாப்பா இரக்கமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இன்னாபானி வலாலி முபீன், இவர் வலிகட்ட ஒரு ஆளாயிருக்கிறார், எங்களோட வாப்பா வலிகேற்றில் இருக்கிறார் என்று அந்த குழந்தைகள் சொன்னதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் பிழையாக புரிந்து கொண்டதினால், அது இன்று நேற்று முன்றாடலில் நடந்தது மாத்திரமல்ல, எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் திருக்குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. இப்படி நாம் எங்களுடைய செயல்பாட்டினால் குழந்தைகள் பிழையாக விளங்கிக் கொண்டால் மிகப்பெரிய அசௌகரியங்கள், மிகப்பெரிய அநியாயங்கள், மிக பயங்கரமான நிகழ்ச்சிகள் ஏற்படும் என்பதை திருக்குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி பால் கிணத்திலே போடுவதென்றால் எப்படிப்பட்ட உள்ளங்களாக இருக்கும், எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும், திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே நாங்கள் நீதியாக நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்று பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மதரசாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, கண்ணியமான சகோதரர்களே, மக்தப் மதரசாக்கள் நடக்கிறது. ஒரு ஊருக்கு ஒரு மக்தப் விஷயமாக பார்க்கறதுக்கு நான் ஜம்மியத்துலமாவில் இருந்து போயிருந்த நேரத்திலே ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. குழந்தைகள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை, நாங்கள் அவர்களுடைய உணர்வை எங்களுடைய இந்த 60 வயது 40 வயது 30 வயது 20 வயதை வைத்து பார்க்க கூடாது. 6 வயதுடைய குழந்தையுடைய ஃபீலிங், அந்த உணர்வு இருக்கிறது, அது வித்தியாசமாக இருக்கும். அந்த குழந்தையை கூப்பிட்டு கேட்டேன், மகளே ஏம்மா அழுகிறீங்க நீங்க, அதிரத்தன் பாடம் கேட்கல, பத்த புள்ளுவர்கிட்ட கேட்டாங்களா, ஓ ஏன் உங்கள்கிட்ட கேட்கல என்று சொன்ன பொழுது அந்த புள்ள சொன்ன வார்த்தை உள்ளத்திலே ஊசெடுத்து குத்தியது போன்றிருந்தது. என்ன சொன்னது தெரியுமா, ஏன் இந்த வகுப்புல நான் மட்டும்தான் கருப்பு, மத்த எல்லா புள்ளவனும் வெள்ளை, அதனால என்ன விட்டுட்டு எங்களோட மாலியம் மத்த புள்ளவர்கிட்ட பாடம் கேட்குது என்று சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அது அந்த பிள்ளையுடைய முடிவு. அந்த பிள்ளை வேற வேற இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். சில வேளை உங்களோட புள்ள கருப்பு என்று யாராவது சொல்வதை கேட்டிருப்பார்கள், அல்லது பெற்றோர்கள் சொல்லியிருப்பார்கள், இந்த புள்ள கொஞ்சம் கருப்பு என்று சொல்லியிருப்பார்கள். அந்த புள்ள முடிவு செய்திருக்கிறது, நான் கருப்பாக இருப்பதனால் தான் என்னிடத்திலே மாலின் பாடம் கேட்கவில்லை, மற்ற வகுப்புலே உள்ள மற்ற 16 பேரும் வெள்ளை பிள்ளைகள், எனவே என்னிடத்திலே பாடம் கேட்காமல் மற்ற எல்லா பிள்ளைகளும் மாலின் பாடம் கேட்கிறார் என்று அப்படி நடக்கவில்லை. அந்த குழந்தை முடிவு செய்திருக்கிறது. குழந்தையுடைய முடிவு இப்படித்தான். எங்கள ஊர் பகுதியில ஒரு பள்ளி வாசலுக்கு என்ன 3.5 வயசு புள்ள கூட்டிட்டு போனேன். கண்ணியமான சகோதரர்களே, அங்கு இங்குள்ள கதை என்ன வாழ்க்கையில நடந்துட்டு நான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில மண்டாரம் நடக்கும், எல்லா பள்ளி வாசலும் இப்படி நடக்கிறது. அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். கிட்ட வச்சு சொல்லுதா, 3 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், அவங்கள்ட்ட ஆடும் இங்கிட்ட ஆடும் பேசும். சலான் குடித்ததுக்கு பின்னால எனக்கு 6 பேருக்கு அங்காள் இருந்தவர், பக்கத்தில் இருந்தவர் அல்ல. தக்பீர் கட்டி சொல்லும் பொழுதோ எனக்கு 6 பேருக்கு அங்காள் இருந்தவர் கேட்கிறார், What are you doing, brother? You are disturbing me. Why are you crying your child here? தொந்தரவாக இருக்கிறது, ஏன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அவர் சரியா சொல்லும். 6 பேருக்கு அங்கால ஏன் புள்ள கூத்த போட்டு அவருக்கு விளங்கி அவ்வளவு தொழுகையிடும். இது அவரை இன்னும் ஒரு 30 வருஷம் மின்னு பார்த்தா என்ன கூத்து போட்டாரு எங்களுக்கு விளங்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் நான் கேட்டேன், மகனை பள்ளிக்கு போமா? ஏலாது. ஏன் மகனேன்னு கேட்ட பொழுது, அங்கல் ஏசுவாரு, அங்கல் ஏசுவாரு பள்ளிக்கு வந்தால் அந்த 3-3.5 வயது பிள்ளையுடைய உள்ளத்திலே பதிவாகிவிட்டது. பள்ளிக்கு போனால் அங்கல் ஏசுவார் என்ற ஒரு பதிவு வந்து விட்டது. இன்று அன்றாடம் எங்களுடைய பள்ளி வாசல்ல இது போன்ற சிறிய குழந்தைகள் வரட்டும், விளையாடட்டும், சிறுநீர் கழித்தால் நாங்கள் துப்புரவு செய்வோம். துருக்கியுடைய ஒரு பழமொழி சொல்கிறது, எப்பொழுது உங்களுடைய பள்ளி வாசல்ல சிறுவர்களுடைய கூச்சல் சத்தம், விளையாட்டு சத்தம், பேச்சு சத்தம் கேட்கவில்லையோ, எதிர்காலத்திலே உங்களுடைய பள்ளி வாசல்ல தொழக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று பேச்சியுடைய ஒரு பழமொழி சொல்கிறது. இன்று சிறிய குழந்தைகள் இருப்பார்கள், சத்தம் போடும் பொழுது மகன் சத்தம் போடாது என்று சொல்ல வேண்டும். தொழுதவுடனே எழும்பி ஓடுவார்கள். அதே பள்ளியில் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் வயசாளி செட்டொண்டிக்கும், உலகம் எல்லாம் அழிச்சிட்டு உள்ள கூத்தெல்லாம் போட்டு முன் தப்புல உட்கார்ந்திருக்க கூடியவங்க. யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், பிராக்டிகலி நடைமுறையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சின்ன புள்ள வந்து தொழுவிட்டு போக்குற அவனை பிடிச்சி இழுக்கிறது, உட்கார்றது, எங்க நான் உட்கார்றான் என்று அகற்றது இஸ்லாத்துடைய பார்வையில் ஹராம். அது ஹராம், செய்யக்கூடாது. குழந்தைகள் வருவார்கள், விளையாடுவார்கள், அன்பாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அன்பாக சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுழவிப்பார்கள், அவசரமாக சலாம் கொடுத்து விடுவார்கள். கேட்பார்கள், யா ரசூலல்லா, ஏன் அவசரமாக சலாம் கொடுத்தீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சிறுவர்கள் அழுகின்ற சத்தம் எனக்கு கேட்கிறார்கள், அவசரமாக தாய்மார்கள் தொழுதுவிட்டு குழந்தைகளை தூக்கிச் செல்ல வேண்டுமே என்பதற்காக அவசரமாக நான் சலாம் கொடுத்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சிறார்கள் பள்ளிக்கு வரும்பொழுது அகற்றுவது, பயமுறுத்துவது. இப்ப ஏந்த புள்ளக்கு மாதிரி எத்தனையோ 1000 பிள்ளைகளுக்கு அன்றாடம் நடக்கிறது. பாப்பமாரு தொழிலுக்கு போறாங்க, மூத்தமான கூட்டிட்டு வரக்குல பள்ளியில எல்லா கூச்சையும் போட்டுட்டு வந்த ஒரு குரூப் பீப்பாங்க. அவங்களுக்கு வேற அசரத் மார் என்ன செய்யறாங்க, மோதின் என்ன செய்யறாரு, அசரத் எங்க போறாரு, வாராரு, டைமுக்கு வராரு, அதை பாக்குறது தான் அவங்களுக்கு வேலை. பள்ளிக்கு இபாதத் செய்யறதுக்கு வரல, வீட்டுல இயக்கையிலாத வயசுக்கு போன காலம் ஒன்றும் செய்யறாது, அதுக்கு இங்க வந்து இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிற. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நான் என்னை குறையாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், சும்மா தேவையில்லாம பேச நினைத்துக் கொள்ள வேண்டாம். மனக்கவலை அத்தனை பள்ளி வாசலும் எங்களுடைய நாட்டிலே நடக்கிறது. சும்மா பாருங்க, சின்ன பிள்ளை போன அதட்டுவார்கள், கொஞ்சம் ஓடினா அதட்ட வேண்டாம். அவர்கள் இங்கேதான் எல்லா பயிற்சிகளையும் எடுக்க வேண்டும். சட்டப்படிக்கு பார்த்தா பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் ஒரு பிளே கிரவுண்ட் இருக்க வேண்டும், ஒரு ஸ்விமிங் பூல் இருக்க வேண்டும். வாங்க சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளிக்கு வர வேண்டும். அவர்கள் வந்து இங்கே தொழுது விட்டு போக வேண்டும். எல்லாம் பள்ளிய சூழத்தா இருக்கணும். இன்றைக்கு அந்த ஏற்பாடு எங்களுடைய நாட்டில் அல்ல, ஆனால் இதனை மேற்கத்திய நாடுகளிலே செய்திருக்கிறார்கள். கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் என்ன செய்கிறார்கள், பள்ளிக்கு பக்கத்திலே பிளே கிரவுண்ட் இருக்கிறது, சில்ட்ரன் பார்க் இருக்கிறது. ஏன்? ஒழுக்கம் கற்பித்துக் கொடுக்கலாம் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தால் தான். அதான் சொன்னால் அங்கே பொறுப்பாளர் சொல்வார், அதான் சொல்லப்பட்டு விட்டது, எல்லோரும் பள்ளிக்கு போங்கள். வந்து கையை காலை கழுவிக்கொண்டு உறுதி செய்து கொண்டு வருவார்கள். தொழுகை கடமை இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் இங்கு வந்து பழக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே சிறுவர்களுடைய உள்ளத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்னும் 1970 மேல 60 மேல சிந்திக்க கூடாது. 2014 ஆண்டு இன்று சிறுவர்கள் நாம் 15 வயதில் விளங்கிய விடயங்களை இந்த 6 வயதிலே குழந்தைகள் விளங்குகிறார்கள். நாங்கள் 15 வயதில் விளங்கிய விடயங்களை இன்று 6 வயது குழந்தைகள் விளங்குகிறார்கள். அவர்களை சின்னத்தனமாக நாங்கள் நினைக்க கூடாது. சரியான ஸ்பீடாக யோசிக்கிறார்கள். ஏ பி சி இசட் முடிந்து விட்டது. ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை முடிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் ஏபிசிடி போறல்ல, அல்பாபீட்டா சொல்வார்களே, புதிதாக ஒரு ஜெனரேஷன் உருவாகிறது. புதிதாக ஒரு ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சிந்தனை எங்களுடைய சிந்தனை போன்றதல்ல, அவருடைய பேச்சு எங்களுடைய பேச்சை போன்றதல்ல. எனவே அவர்களுடைய சிந்தனையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வை நாங்கள் மதிக்க வேண்டும். சில போது சில இடங்கள்ல சின்ன புள்ள சொன்னா கேட்க மாட்டாங்க, அவன் சும்மா கத்துறான். அப்படி அல்ல, அவர்களை கூப்பாட்டு கூப்பிட்டு உட்கார வைத்து என்ன மகன் சொன்னா என்று கேட்க வேண்டும். அவன் கூப்ப அவன் ஒரு விஷயம் சொல்லி நாங்கள் கேட்காத பொழுது அவனுடைய வாழ்க்கையுடைய அந்தஸ்து குறைகிறது, அவனுடைய முன்னேற்றம் குறைகிறது. நான் சொல்லுவதை யாரும் கேட்பதற்கில்லையே, என்னுடைய பேச்சில் என்னும் பெருமதி இல்லை என்று அந்த குழந்தை முடிவு செய்து விட்டால் அதற்கு பின்னால் முன்னேற மாட்டாது. ஒரு குழந்தை ஏதாவது சொல்லிவிட்டால், நாங்கள் பெரியவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம், வீட்டை கட்ட வேண்டும், சுவரை உடைக்க வேண்டும், வாசலை போட வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை சொல்றது, வாப்பா அங்கால போடுங்க என்று. நாங்க அங்க பாத்துட்டு இருப்போம், மகனை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க, இணைக்காசு போட சொன்னீங்க, மஷூரா போட, நல்ல மஷூரா உங்களோட, நல்ல ஐடியா உங்களோட, நல்ல ஒப்பீனியன் என்று சொல்ல வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பேசக்கூடிய இந்த நாட்களிலே இந்த விஷயங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததற்கு பின்னால் அந்த பாறை வனப்பூமியிலே விட்டு விட்டு செல்கிறார்கள். அவர்கள் சென்று மீண்டும் வருகிறார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே தவளக்கூடிய வயசு, எனவே காலடி பட்டது, தம்சம் வந்தது. திரும்பி வரக்கூடிய வயது, ஓடியாட விளையாடக்கூடிய வயது. வந்த உடனே என்ன சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய மனக்கோட்டையுடன் வந்திருப்பார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் கிடைத்த குழந்தையை கட்டி முத்தமிட வேண்டும், அணைத்துக் கொள்ள வேண்டும், அவனோடு கொஞ்சம் மொழி பேச வேண்டும் என்ற மிகப்பெரிய மனக்கோட்டையுடன் வரும்பொழுதுதான் கனவு காண்கிறார்கள். என்ன கனவு, மகனை அறுத்து பழியிட வேண்டும். ஹலீலுல்லா என்றால் அல்லாஹுடைய நண்பர், அல்லாஹ் சொன்னால் உடனடியாக செய்யக்கூடியவர். கனவை கண்டவர் வந்து என்ன செய்யணும், மகன் இங்க வா, கூட்டு ஒரே வெட்டா வெட்டிடணும். அதுதான் நபியுடைய கடமை, அப்படித்தான் செய்யணும். அல்லாஹுடைய கட்டளையை மசூரா பண்ண தேவையில்லை. அவர்கள் என்ன கேட்கிறார்கள், மகனை அழைத்து கேட்கிறார்கள், யா புனைய இன்னி ரஐது ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுத்து பழிவிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், கனவில் அறிவித்திருக்கிறான். என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, நீ என்ன நினைக்கிறாய், என்ன சொல்கிறாய் என்று அபிப்பிராயம் கேட்கிறார்கள் என்றால், இந்த பாடம் எதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நான் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நான் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையுடன் எப்படி பேச வேண்டும் என்று தத்துவத்தையும் சைக்காலஜியையும் கற்றுத்தருகிறது இந்த சம்பவம். மான்மாரோடு எப்படி பேச வேண்டும், எப்படி கலைக்க வேண்டும். முன்பொரு காலம் இருந்தது, அந்த காலத்திலே வாப்பாண்ட எங்களுக்கு மூத்திரம் போகும், இன்று கூட வாப்பாக்கு முன்னு நின்று பேசுவது பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. அது அந்த காலத்துக்கு சரி. அதே மாதிரி ஏண்டா வாப்பா அப்படித்தான் என்ன வளர்த்த என்று என்னுடைய குழந்தைகள் வளர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய மூளை வளர்ச்சி வித்தியாசமானது, அவர்களுடைய அந்த படித்தரங்கள் வித்தியாசமானது, சிந்தனைகள் வித்தியாசமானது. முன்பொரு காலத்திலே அல்லாஹ் உன்னை சுடுவான் என்று எங்களுடைய வாப்பா சொல்லிவிட்டால் நாங்கள் பயப்படுவோம், அல்லாஹ் சுடுவான் என்று. ஆனால் இந்த காலத்திலே சொல்லி பாருங்கள், அன்று நான் எங்களுடைய சகோதரிக்கு பிள்ளைக்கு அப்படி சொல்லுவானம், ஆனா அப்படி சொல்லி பயங்காட்ட கூட எனக்கு அந்த பழக்கத்துக்கு வந்துருச்சு. அல்லாஹ் சுருவான் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை கேட்கிறது, மாமா அல்லாஹ் இனத்தால சுருவான், நெருப்பாலையா கரண்டாலையான்னு கேட்கிறது. ஏன், அந்த காலம் எங்களுக்கு அப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மூளை இல்லை, அப்படி வளர்ச்சி இல்லை, இன்று வளர்ந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வை மதித்து அவர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கண்ணியமான சகோதரிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாம் மிக சிந்தனையோடு நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ருன் நாஸி அல்வையுக்கு அலா அஹ்லிஹி, மனிதர்களில் மிக மோசமானவர்கள் யாரு தெரியுமா? தனது குடும்பத்தினரோடு நெருக்கமாக இருக்கமாக கண்டிப்பாக சரியான இஸ்லாம் என்று சொல்வார்களே, அப்படி நடந்து கொள்வது, நடந்து கொள்ளும் மனிதன் மிக மோசமான மனிதன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் குடும்பத்தோடு எப்படி இறுக்கமாக கடினமாக நடந்து கொள்வான் என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்ரஜுல் இதா தகல பைதஹு ஹஷியத் இம்ராத்துஹு வஹரப வலதுஹு வஃர்ர, ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் மனைவி நடுங்க ஆரம்பித்து விடுவாள். மாப்பிள்ள வந்தாச்சு, 7 மணிக்கு மாப்பிள்ள வாரண்டா, 6:50க்கு நெருப்பு மாறி மெஷின் மாறி இப்ப வாப்ப வாரட்டை தலையை தின்றுவாரு. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய அந்த தேவையில்லாத கண்டிப்பு இருக்கிறது, தேவையில்லாத நெருக்கடி இருக்கிறது, அவர்களை பிழை செய்ய தூண்டும். தாயும் குழந்தைகளிடத்திலே சொல்ற எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, 7:50 ஆகும் பொழுது வாப்பா வாரட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு குர்ஆன் எடுத்து ஓது, எல்லாத்தையும் வச்சுட்டு கிதாப புக் எடுத்து படி என்று தாய் பிழைய சொல்லிக் கொடுப்பா குழந்தைகளுக்கு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மோசமான மனதை எப்படி தெரியுமா, வீட்டுக்குள்ளால் மனைவி நடுங்குவாள், அவனுடைய குழந்தைகள் விரண்டு ஓடுவார்கள், பாப்பா வந்தா டேடா அபு என்று ஓடி வந்து கதவை அவர்கள் திறக்க வேண்டும், காலிங் பெல்லை அடித்ததன் பின்னால், கதவை தட்டியதன் பின்னால் முழு குடும்பமும் ஓடி வர வேண்டும். ஆனால் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும், பிளெக்சிபிள், அதாவது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதாவது ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்க வேண்டும். வாப்பால் இறக்கமும் அப்படித்தான், கோபம் வந்தா டெடா சும்மா இக்க மாட்டாரு, அடிப்பார் என்ற பயமும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மோசமான மனிதன் எப்படி தெரியுமா, வீட்டுக்குள்ளே சென்று விட்டால் மனைவி பயந்து நடுங்கி விடுவாள், குழந்தைகள் ஓடி விடுவார்கள். அது மட்டுமல்ல, வைதா ஹரஜ பைதஹு லஹிகத் இம்ராத்துஹு, இதே வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் வீட்டை விட்டு வெளியேறி விட்டால் மனைவி சிரிப்பாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் வெளியே வரும்பொழுது ஏண்ட பொண்டாட்டி சிரிப்பாவா கவலைப்படுவாவா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த என்ன நடக்கிறது, இந்த முசீபத் எப்பதான் தொலையுமோ தெரியா, புள்ளைய கூப்பிட்டு சொல்றது, வாப்பா போன பிறகு செய்வோம் மிரி, வாப்பா போன பிறகு பார்ப்போம், வாப்பா போன பிறகு அங்க போவோம், வாப்பா போன பிறகு இங்க போவோம் என்று குழந்தைகளோடு அங்கே எக்ரிமெண்ட் நடக்கிறது, அவர்கள் மோசடி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸ்தானஸ அஹ்லு பைத்திஹி, அது மாத்திரமல்ல, மனைவி சிரிப்பால் அந்த வீடே ஒரு பூஞ்சோலையாக மாறிவிடும், சாந்தி சமாதானம் உள்ள வீடாக மாறிவிடும். இவன் வெளியே வெளியேறி விட்டால் அப்படிப்பட்ட மனிதன் தான் மிக மோசமான மனிதன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, என் உடன்புறப்புகளே, எனவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளே, யாரது பிள்ளையாக இருக்கட்டும், சிலவங்க தன்னை புள்ள அணைச்சு கொள்றது, மற்ற புள்ளைய ஒதுக்கி விடுறது. பள்ளிவாசல்கள் பொது இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம், சிறிய புள்ளன்னு அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அதுக்கு அந்த வேறுபாடு தெரியாது, அதுக்கு குரோதம் தெரியாது, தன்ட்ட 2 டொப்பி இருந்தா அது நானாவோ தம்பியோ காக்கவோ இல்லாமல் இருக்கலாம், என்று சொல்லி ஒரு டொப்பியை கொடுக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த குழந்தைகள். ஆனால் நாங்கள் தான் வேறு காட்டுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இதரைத்தும் பாக்கிஹத்தன், வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் பழங்கள் வாங்கி வருவீர்கள், ஃப்ரூட்ஸ் வாங்கி வருவீர்கள், ஆப்பிள் வாங்கி வருவீர்கள், ஆரஞ்சு வாங்கி வருவீர்கள், கிரேப்ஸ் வாங்கி வருவீர்கள், தொபி வாங்கி வருவீர்கள், சாக்லேட் வாங்கி வருவீர்கள். அப்படி வாங்கினால் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் சேர்த்து வாங்கிவிட்டு வாருங்கள், வாங்கி வாருங்கள். இது நடைமுறை சாத்தியம் இல்லை. என்ன பிள்ளைக்கே 2 டொப்பி வாங்குறது பெரிய கஷ்டமாயிக்குது, நான் வரக்கோ 2 எப்பளம் வாங்கிட்டு வருவேன் என்று நினைப்பவர்களா நீங்கள், கொடுக்க முடியாதா? நபி அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, அதனை ஒழித்து மறைத்து, சொஃபின் பேக்கில் அல்ல, அந்த கருப்பு பேக் இருக்கிறது அதிலே போட்டு மறைத்துக் கொண்டு வாருங்கள், மறைத்துக் கொண்டு வந்து உங்களுடைய குழந்தைகளை வீட்டுக்குள்ளே அவர்களை நுழைய வைத்து வீட்டுக்குள்ளே வைத்துக் கொடுங்கள், அவர்களை வெளியே அனுப்ப வேண்டாம்.
கையில கொடுத்து நெப்பல எடுத்துட்டு ஓடுற வைத்து எங்களை டெடா வாங்கி தந்ததே, எங்களை டெடா வாங்கி தந்ததே என்று அந்த குழந்தை காட்டினால் பக்கத்து வீட்டு குழந்தை பாதிப்படையும். அந்த குழந்தை உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டால் சமூகத்திலே பின்தங்கிவிடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக உணர்த்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே நாங்கள் முந்திய காலம் மாதிரி யோசிக்க கூடாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு சாமான் வாங்கிட்டோம், அந்த புள்ள அதே மாதிரி அடம் பிடிக்கும், அதற்காக வேண்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பதல்ல, நிதானமாக சிந்திக்க வேணும். ஏன்டா வாப்பா எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி தரதா, உனக்கு நான் எப்படி வாங்கி தரது, நீ அளவுக்கு மிச்சம் நினைக்க கூடாது. ஏன்டா இந்த உலகம், இந்த அமைப்பு மற்ற புள்ள எல்லாம் வாங்கிட்டு வரும் பொழுது அந்த சாமானை, இந்த குழந்தை எங்களுடைய குழந்தை அந்த பொருள் இல்லாமல் போனால் அந்த குழந்தையோட உணர்வு என்ன தெரியுமா? ஏன் வாப்பா என்னோட இரக்கம் இல்ல, எனக்கு தாரார் இல்ல, பாருங்க மற்ற புள்ள எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று. தாழ்வு மனப்பான்மை எப்பொழுது ஏற்படுமோ வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட மாட்டாது, தைரியம் வரமாட்டாது, என்னால் முடியும் என்ற உணர்வு வரமாட்டாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் குழந்தைகளுடைய உணர்வை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்றால் போல அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருந்தாலும் சரி, அது சாதாரண தண்டனையாக, அதாவது கண்ணியமான சோதரிலே அந்த புள்ளைக்கு ஏற்ற தண்டனை தான் நாங்கள் கொடுக்கணும், அதுக்கு மேல சுமத்த கூடாது. ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை கூப்பிட்டு சொல்லி இருக்கிறார், டேய் நாளைக்கு நீ வரும்பொழுது மூணு பக்கத்துக்கு எழுதிட்டு வரணும், எனது ரயில் பயணம் கொழும்பை நோக்கிய எனது ரயில் பயணம் என்ற தலைப்பில் மூணு பக்கங்கள் நிறைய எழுதிவிட்டு வர வேண்டும் என்று இரண்டாம் வகுப்பு மாணவரிடத்திலே சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவனுக்கு என்ன தெரியும், பேக தூக்கிட்டு போனோம், அடுத்தான் எழுதிட்டு போனான், பேக தூக்கிட்டு போனோம், எனது தந்தையுடன் எனது பையை சுமந்து கொண்டு போய் ரயில் வண்டியில் ஏறினேன், ரயில் செல்ல ஆரம்பித்தது, கொள்கவையை அடைந்தோம், ரமுக்கனை அடைந்தோம், கடைசியில் நாங்கள் கொழும்பு கோட்டையை போய் அடைந்தோம் என்று அறப்பக்கத்தை எழுதி முடிச்சுட்டு வந்துட்டான். வேறு கோபம் வந்துருச்சு, அடி அடி நடிச்சு நாளைக்கு வரக்குள் ஆறு பக்கம் எழுதிட்டு வரணும் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுதோ அந்த கெப்பாசிட்டிக்கு மேல வேலை கொடுக்கப்பட்டு அவனுக்கு சிந்தனை அவ்வளவு ஆயிக்கு. இடையில நான் அதை கண்டேன், பேராதனியை கண்டேன், இறங்க ஆசைப்பட்டேன், தொப்பி வியாபாரி வந்தாரு, எனக்கு வாப்பா வாங்கி தந்தாரு, வாப்பா அஞ்சு வாங்கி கேட்டு ரெண்டு வாங்கி தந்தாரு, வச்சு கொண்டீர்கள் அது கீழே விழுந்துச்சு, அதெல்லாம் எழுத தெரியாது யோசனை பிள்ளைக்கு. அடுத்த நாள் கண்ணியமான சகோதரர் என்ன தெரியுமா சிந்திச்சு, நான் பேராதனியில் ஏறி எனது பையை மேலே வைத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்த பொழுது கடகட கடகடவென அந்த ரயில் செல்ல ஆரம்பித்தது. அந்த செல்ல ஆரம்பித்த ரயில் கடகட கடகட கடந்த ஆறு பக்கத்துக்கு எழுதிக்கிறார். எழுதி ஆறாவது பக்கத்துல குழும்போய் போய் அடைந்ததுன்னு எழுதி கொந்திக்கிறார். என்ன சொல்ல வர கண்ணியமான சோதர்களே, நாங்கள் அளவுக்கு மிச்சம் அவர்களுக்கு பாரம் சுமத்தும் பொழுது அந்த மூளை அந்த கெப்பாசிட்டி எல்லையை மீறி அது தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே சிறுவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அன்று மொன்றாகலையில் நடந்தது, நாளை எங்களுடைய வீட்டில் நடக்க மாட்டார் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்றிலிருந்து போய் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் கவனித்து பாருங்கள், பிள்ளைகளுடைய இந்த சைக்கோ அவருடைய உணர்வு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். மனைவியோடு டிஸ்கஸ் பண்ண வேண்டும், மனைவிக்கு இந்த விடயங்களை சொல்ல வேண்டும், இப்படி ஒன்று நடந்திருக்கிறதாம், நாங்கள் வாசித்தோம் கேள்விப்பட்டோம், இந்த அசத்து அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் நாளைய சமுதாயத்தின் தலைவனாக, நாளைய சமுதாயத்தை கட்டி காக்கக்கூடிய குழந்தைகளாக எனது குழந்தைகள் மாற வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு தடையாக நான் இருப்பேனே ஆனால், அதற்கு தடையாக எனது செயல்பாடுகள் இருக்குமானால் எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. குழந்தைக்கு கொலை வெறி வார அளவுக்கு ஒரு தந்தை ஒரு நாள் நடக்க மாட்டார். ஆனால் தந்தை அதனை உணர்ந்து கொள்ளவில்லை, குழந்தைகளுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் யூகித்து அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் இன்று மட்டும் அந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, அன்றாடம் இன்று எல்லா பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னால் ஊரை மறந்துவிட்டேன், பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், ஒரு சிங்களை ஸ்கூல்ல ஒரு மாணவி தனது போட்டோ பேஸ்புக்கிலே வந்தது. அது தெரிய வந்த பொழுது ஆசிரியர் தாறுமாறாக ஏற்றினால் தற்கொலை செய்து கொண்டது. பாடசாலை மாணவிக்கு இதுக்கு பின்னால் நான் உலகத்திலே உயிரோடு இருப்பது சாத்தியமல்ல, வாழ்ந்து வேலை இல்லை, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது என்ற உணர்வு எப்படி வந்தது? பிரின்சிபல் இறக்கத்தோட ஆசையோட தான் ஏசிருப்பார் இந்த புள்ள திருந்தி வரணும். ஆனா அந்த புள்ள விளங்கி கொண்டது வேற, எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு ஏசினோடனே அந்த உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனவே தற்கொலை செய்து கொண்டது. இன்று அன்றாரன் மணந்து கொண்டிருக்கிறது இது போன்ற நிகழ்வு. காரணம் என்ன? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் நீதியாக நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ளுகின்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இந்த சிறுவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதித்து விளங்கி நீதியாக நடக்க வேண்டும், நிதானமாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். இப்படி நடக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலமாக அமையும், அவர்களுக்கும் எங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் உருவாகும். நான் தொடர்ந்து ஒரு 3 வாரங்களாக இதே தலைப்பில் பல பள்ளிவாசல்லே பேசுகிறேன். ஜும்மா முடியத்துக்கு பின்னால பலர் என்னுடைய கையை பிடிச்சி அழுதார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, ஏண்ட வாப்பா எனக்கு அப்படி செஞ்சார், நான் கூலி வேலைக்காரனாக இருக்கிறேன், ஏண்ட நானா பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, அது அவர் சம்பாதித்ததல்ல வாப்பா கொடுத்தது. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் துணிதிருப்புள்ளவன், பாப்பம்மோட பேச்சு கேட்க மாட்டேன். எனவே நான் என்ன விருப்பத்துக்கு கல்யாணம் முடிச்சேன், இப்படி செஞ்சாங்க. இன்றைக்கு என்னுடைய பாப்பா என்னோட கதைப்பது கிடையாது, இன்று வரைக்கும் நான் செய்த தவறு என்ன என்று அழுத வரலாறுகள் சொன்ன சென்ற வாரங்களிலே சொன்னவைகள் இன்னும் உள்ளத்திலே இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்கள் உணர வேண்டும், பெற்றோர்கள் உணர வேண்டும். 3 நாள் ஊழிருந்த எல்லாத்து பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்திருப்பார்கள். ஒரு புள்ள மாசம் மாசம் கூலி கட்டி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான், அதை சகோதரர்களும் சேர்ந்து பார்க்க மாட்டார்கள், வாப்பவும் பார்க்க மாட்டார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த நிலைமைகளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களை தண்டிப்பான், ஏதாவது ஒரு வகையில் உலகத்தில் அல்லாஹ் தண்டனையை தந்து விடுவான். ஏண்டா இது அநீதம், அவனுடைய உள்ளம் பாதிக்க பாதிப்படைய அவன் அந்த சிச்சுவேஷனை யோசிக்க யோசிக்க நினைக்க நினைக்க உள்ளம் உடையும் பொழுது ஒரு மூமனுடைய உள்ளம் இருக்கிறது, அது காபாவுக்கு சமமானது. இந்த அல்லாஹ் இந்த முன்கசரத்தில் குலூப் அல்லாஹு தஆலா உள்ளம் உடைந்து பாதிப்படைந்திருக்கக்கூடிய மக்களோடு இருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு முன்னால் அப்படி நடைபெற்றிருந்தால் நாங்கள் குழந்தைகளை அல்லது பெற்றோர்களை அல்லது உறவினர்களை அவர்களோடு சேர்ந்து பேசி கதைத்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திக் கொண்டு இதற்கு பின்னால் காலத்திலே எங்களுடைய குழந்தைகளை இவ்வாறு நீதியாக நேர்மையாக நடப்போமேயானால் அல்லாஹ் உலகத்திலும் நிம்மதியான வெற்றியான வாழ்க்கையை தருவான். நாளை மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை மன்னரை மஹ்ஷர் வாழ்க்கை நிம்மதியுள்ளதா சந்தோஷமுள்ளதா அமையும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே எல்லாம் எல்லாம் எல்லா ஷானு தாரா எங்கள் அனைவரும் மன்னித்து தருவானாக. யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களையும் மன்னித்து தருவாயாக, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சரி எல்லா பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யாரெல்லாம் ரப்பி ரஹ்மானே, ஒரு பயங்கரமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரெல்லாம் யாரெல்லாம் முஸ்லீம்களை இஸ்லாத்தையும் பாதுகாத்து தருவாயாக. மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இஸ்லாமிய ஸ்தாபனங்கள், பாடசாலைகள் எல்லாவற்றையும் நீயே பாதுகாத்து தருவாயாக. யாரெல்லாம் முஸ்லீம் தலைவர்களுக்கு இதயத்தை நசீபாக்குவாயாக, அவர்களுக்கு நல்ல உடல் பாக்கி உடல் நலத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்காக வேண்டியும் தீனுக்காக வேண்டியும் பாடுபடக்கூடிய நல்ல உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வளர்ந்த ஆளாவதற்கு இவர்கள் எல்லாம் முயற்சி செய்தார்களோ, ஆனா அவன் நான் படித்து தந்தவர்கள் அலிஸ்பா படித்திருந்த நெப்பைமார்கள், சாதாரண ஆசிரியர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், நாங்கள் வளர்ந்து இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு ஒரு வியாபாரியாக ஒரு தொழிலாளியாக சந்தோஷமாக வாழ்கின்றோம், இதுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்களோ, அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயாக. அவர்கள் கபராளிகளாக இருந்த அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மன், எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தருவாயாக. எல்லா விதமான சதி திட்டங்களை விட்டு எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தருவாயாக. நாங்களும் நீதி நேர்மையாகவும் நியாயமாகவும் அழகான முறை நடக்கக்கூடிய உலக மனப்பாங்கு எங்களுக்கு தந்தல்வாயாக. الحمد لله رب العالمين